அனைத்து சமயத்து மெய்ப்பொருள் இயேசுவே, வேதங்கள் கூறிடும் கருப்பொருள் இயேசுவே, மெய்ப்பொருள் இயேசுவே.
வேத ஆராய்ச்சி நேயர்களை கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம்.
எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரமபிதாவே, இந்த நல்ல ஜப நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். பல்வேறு இடங்களில் இருந்து இந்த நேரத்திலே ஒருமனப்பட்டு உமை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருவருக்கான உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எங்களுக்குள்ளே நீர் கொடுத்திருக்கிற இந்த ஆவியின் ஒருமனப்பாட்டிற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கடந்த நாட்களிலே நாங்கள் ஜெபித்த ஜெபங்களுக்கு நீர் எங்களுக்கு பதில் கொடுத்தீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எங்களுடைய தேவைகளை சந்தித்தீர், உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை வழிநடத்தின கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நிகழ்ச்சியை கேட்கிற அனைவருடைய வாழ்க்கையிலே அவர்கள் உண்மை அறிந்து கொள்ளும் அறிவுக்குள்ளே வர கிருபை தந்தீர், உமக்கு ஸ்தோத்திரம். பாவங்களிலிருந்து கொடுத்த விடுதலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். வியாதியிலே கொடுத்த விடுதலைக்கான உமக்கு ஸ்தோத்திரம். பிரச்சனையான சூழ்நிலையிலே உடைய வசனத்தினாலே உடைய பிள்ளைகளுக்கு நீர் கொடுத்த சரியான வழிநடத்தல்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த காலத்திலேயும் கிறிஸ்து பிறப்பு பண்டிகைக்காக ஆயத்தப்பட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் பேர் பேராய் ஆசீர்வதியும். ஆண்டவரே, இந்த பண்டிகை காலங்களிலேயும் உம்மை குறித்து மேலும் அதிகமாய் அறிந்து கொள்ள, இன்னும் அதிகமாய் உம்மை நேசிக்கும் அனுபவங்களை பெற்றுக்கொள்ள நீரே அருள் புரிய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். சடங்காச்சாரமாக நடைபெறுகிற நிகழ்ச்சிகளிலே கர்த்தாவே, அவர்கள் ஒவ்வொருவரும் உம்மை அறிந்து கொள்ள உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். கிறிஸ்துவின் அன்புக்கு சாட்சிகளாய் வாழும் வாழ்க்கையை அவர்களுக்கு நீர் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நேரத்திலேயும் பிரிந்து கிடக்கிற குடும்பங்களை நாங்கள் நினைவு கூர்ந்து ஜெபிக்கிறோம். அப்பா, கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் நேசிக்க முடியாமல், ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிய முடியாமல், ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடுக்க முடியாமல், ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள முடியாமல் விலகி போக திட்டமிட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் கண்ணோக்கி பார்த்து அவர்களை உம்முடைய அன்பிற்குள்ளே அரவணைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். தங்கள் கணவனுக்காக, மனைவிக்காக தாங்கள் செய்ய வேண்டிய தியாகங்களை செய்ய நீரை உதவி செய்தரலும். குடும்பத்தின் தலைவர்கள் தங்களுடைய பொறுப்புகளை உணர்ந்து சோம்பல்காரர்களாய் இல்லாதபடி சுறுசுறுப்பாய் தங்களுடைய கடமைகளை செய்கிறவர்களாய் நீர் மாற்ற வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். சோம்பலான சகோதரிமாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு ஆண்டவரே குடும்ப பொறுப்புகளை நடத்தக்கூடிய மனப்பக்குவத்தை கர்த்தர் கட்டளையிட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நாட்களிலேயும் வீடு கட்டும் பணியிலே இருக்கிறவர்களுடைய வாழ்க்கையிலே பக்கத்து வீட்டுக்காரர்களால் பிரச்சனை என்று எங்களுக்கு கடிதம் எழுதியிருக்கிறவர்களுக்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, அண்டை அயலகத்தாரோடு கூட அவர்கள் சமாதானமாக இருக்கத்தக்கதாக எல்லா காரியங்களையும் சீர்படுத்தி தாரும். விட்டுக் கொடுக்கும் மனப்பக்குவத்தை நீர் தாரும். இந்த உலகத்துக்கு நாங்கள் வரும்பொழுது எதையுமே கொண்டு வந்ததில்லை ஐயா. இந்த உலகத்திலிருந்து நாங்கள் கடந்து செல்லும் பொழுது எதையுமே கொண்டு போக போகிறதில்லை. இந்த உலகத்திலே நாங்கள் கடந்து போகிற நாட்களிலே அநித்தியமான பொருட்கள் மேலே ஆசை வைத்து மனிதர்களை பகைத்து வாழாதபடி உம்முடைய அன்பினால் எங்களை நிரப்ப வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். தகப்பன, இந்த நாட்களிலேயும் கால் வலியினாலே, கை வலிகளினாலே, கழுத்திலே இருக்கிற வலிகளினாலே, முதுகு வலியினாலே பாதிக்கப்பட்டிருக்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர்தாமே, உம்முடைய பிள்ளைகளுக்கு இறங்கி அவர்களுக்கு தேவையான நல்ல சுகத்தையும் பலத்தையும் நீர் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய பலவீனங்களுக்கு காரணம் என்ன என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளும் அறிவுள்ள இருதயத்தை தாரும். அதற்காக அவர்கள் செய்ய வேண்டிய காரியங்களை செய்யக்கூடிய ஞான இருதயத்தையும் வழிநடத்தலையும் கர்த்தர் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இரத்த அழுத்த வியாதியினாலும் சர்க்கரை நோயினாலும் பாதிக்கப்பட்டு வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் இறங்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். தங்களுடைய உணவு பழக்க வழக்கங்களை குறித்து கவனமாக இருக்க நீரை உதவி செய்தரலும். மருத்துவமனையிலே சோதனையை தாண்டி ரிசல்ட்டுக்காக காத்திருக்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படியே மன கலக்கங்கள் எல்லாவற்றையும் எடுத்து போடும். அவர்களுக்கு சமாதானத்தை தாரும் ஐயா. நீர் அவர்களோடு கூட இருக்கிறீர் என்பதை உணர்ந்து கொள்ளும் உணர்வை தாரும். ஆண்டவரே, கேன்சர் வியாதியினாலே பாதிக்கப்பட்டு பயத்தோடும் கலக்கத்தோடும் இருக்கிற பிள்ளைகளை நாங்கள் நினைவு கூறுகிறோம். அவர்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் இறங்கி அற்புதமாய் ஆச்சரியமாய் அவர்களுக்கு சுகத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். கொடுக்கப்படுகிற சிகிச்சைகளை கர்த்தர் ஆசீர்வதித்தரலும். அது சரீரத்தில் ஏற்ற விதமாய் வேலை செய்ய கிருபை தாரும். ஆண்டவரே, நீர் அவர்களோடு இருக்கிறீர் என்ற உண்மையை உணர்ந்து வாழ உதவி செய்தலும். மரண படுக்கையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் இந்த நேரத்திலே நினைவு கூறுகிறோம். மரண பயம் எல்லாவற்றையும் அகற்றி மரண இருளின் பள்ளத்தாக்கினை நடந்தாலும் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் என்ற விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு உம்முடைய பாதத்திலே கடந்து வர நீர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அறுவை சிகிச்சை பெற்ற பிறகு சிகிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். சீக்கிரமாக நல்ல சுகம் பெற்று வீடுகளுக்கு திரும்ப கிருபை தாரும். சிறுமுலையிலே பாதிப்பு ஏற்பட்டு அதன் விளைவாக சரீரத்தின் மற்ற பகுதிகளிலே ஏற்பட்டிருக்கிற பலவீனங்களை உடைய சமூகத்திலே நினைவு கூறுகிறோம். கர்த்தர்தாமே, உடைய பிள்ளைகளை தொட்டு நீர் குணமாக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். எடுக்கப்படுகிற சிகிச்சைகளிலே கர்த்தர்தாமே ஆலோசகராய் இருந்தாலும் சரியான வைத்தியர்களிடத்திலே நீர் அவர்களை வழிநடத்தி செல்ல வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நேரத்திலேயும் வாலிபர்கள் மத்தியிலே ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஐயா, சிறுவர்கள் மத்தியிலே ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கிராமங்களிலே போய் கர்த்தருடைய சுவிசேஷத்தை சொல்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் உடைய பரிசுத்தாவினாலே நிரப்பியறலும், உடைய வல்லமையினாலே நிரப்பியறலும். ஆத்ம பாரத்தோடு உடைய பிள்ளைகள் செய்கிற இந்த பணிகளிலே நல்ல கனிகளை காண நீர் கிருபை தாரும். நிலைத்திருக்கும் கனிகளை காண கர்த்தர் கிருபை தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். இந்த வாரத்திலேயும் இந்த நாளிலேயும் தங்கள் பிறந்த நாளை, தங்களுடைய திருமண நாளை நினைவு கூறுகிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பேர் பேராய் ஆசீர்வதித்தரலும். இந்த நாட்களிலே தங்களுக்கு அருமையானவர்களை இழக்க கொடுத்த யாராவது துக்கத்தோடு இருப்பார்கள் என்றால் அவர்களுக்கு உடைய ஆறுதலையும் தேர்தலையும் தந்து எதிர்காலத்திலே நீர் அவர்களோடு இருக்கிறேன் என்ற நிச்சயத்தோடு அனுதினமும் கடந்து செல்ல நீரே அருள் புரியும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மிகவும் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.
பிரியமான வேதாராய்ச்சி நேயர்களே, கடந்த நிகழ்ச்சியிலே 1 கொரிந்தியர் 5 சிந்தித்தோம். கொரிந்து சபையிலே பாவம் இருந்தபொழுதும் அதை குறித்து எடுக்க வேண்டிய ஒழுக்க நடவடிக்கைகளை எடுக்காதபடி பாவத்தோடு ஒத்துப்போய்க் கொண்டிருந்த ஒரு சூழ்நிலையை பவுல் சுட்டிக்காட்டி கண்டித்தார். அப்படிப்பட்ட பாவம் செய்து கொண்டிருந்தவர்களை சாத்தானிடத்திலே ஒப்புக் கொடுத்து ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னார். இப்பொழுது 1 கொரிந்தியர் 6 கடந்து வருகிறோம். இன்று 1 கொரிந்தியர் 6:1-20 வரைக்கும் சிந்திக்கப் போகிறோம். இந்த 6 அதிகாரத்திலே ஒரு கிறிஸ்தவ விசுவாசி அரசாங்கத்தோடு எப்படிப்பட்ட தொடர்புடையவனாய் இருக்க வேண்டும் என்பதை குறித்து சொல்கிறது. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட விசுவாசிகள் ஒவ்வொருவரும் 2 ராஜ்யத்திலே அங்கத்தினர்களாய் இருக்கிறார்கள். பிலிப்பியர் 3:20 பாருங்கள். நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு விசுவாசியினுடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது என்று சொல்லப்படுவதனாலே இந்த உலகத்திலே தனது அரசாங்கத்திற்கு செய்ய வேண்டிய பொறுப்புகளை அவன் செய்ய வேண்டாம் என்பது பொருள் அல்ல. தேவனுக்கு செய்ய வேண்டியதை தேவனுக்கு செய்ய வேண்டும். இந்த உலகத்திலே அரசாங்கத்திற்கு கீழ்ப்படிய வேண்டியதும் அவனுடைய பொறுப்பாயிருக்கிறது. ஏரோதியர்கள் வரி கொடுக்க வேண்டுமா வேண்டாமா என்பதை குறித்து இயேசு கிறிஸ்துவிடத்திலே வந்து கேட்டபொழுது மிக தெளிவாக அதை குறித்து அவர் கூறினார். ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் செலுத்துங்கள் என்றார். எனவே ஒரு கிறிஸ்தவன் தனது ராஜ்யத்திலே இந்த உலகத்திலே பொறுப்புடையவனாயிருக்கிறான். அதுபோல அவன் பரலோகத்தின் பிரஜையாயிருக்கிறபடினாலே தேவனுக்கும் பொறுப்புள்ளவனாயிருக்கிறான். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் ஒரு கிறிஸ்தவன் இந்த உலகத்திலே தன்னுடைய ராஜ்யத்திற்கு செய்ய வேண்டிய பொறுப்பு என்ன என்பதை தெளிவுபடுத்துகிறார். அவர் சொல்லுகிற விதிமுறைகளை நாம் தவறாகவும் புரிந்து கொள்ளக்கூடாது. 1 தீமோத்தேயு 2:1-9 கவனியுங்கள். நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகம் இல்லாமல் அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும். நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு முன்பாக அது நன்மையும் பிரியவுமாய் இருக்கிறது. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். அதிகாரத்தை ஏற்றுக் கொள்கிறவர்களாக, சட்டங்களுக்கு கீழ்ப்படுகிறவர்களாக சமாதானமான ஒரு வாழ்க்கை வாழ நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இது ஏன் ஒரு கிறிஸ்தவ விசுவாசிக்கு முக்கியமானது? இந்த உலகத்திலே ஒரு விசுவாசி மற்றவர்களுக்கு நற்செய்தியை சொல்ல பொறுப்புள்ளவனாய் இருக்கிறான். பவுலப்போஸ்தலன் இதே சத்தியத்தை குறித்து ரோமர் 13:1 3-4 இதை குறித்து தெளிவாக எழுதியிருக்கிறார். வாசிக்கிறேன், ரோமர் 13:4. எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன். ஏனென்றால் தேவனாலே அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை. உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஆதலால் அதிகாரத்திற்கு எதிர்த்து நிற்கிறவன் தேவனுடைய நியமத்திற்கு எதிர்த்து நிற்கிறான். அப்படி எதிர்த்து நிற்கிறவர்கள் தங்களுக்கு தாங்களே ஆக்கினையை வருவித்துக் கொள்கிறார்கள். மேலும் அதிகாரிகள் நற்கிரியைகளுக்கல்ல துர்க்கிரியைகளுக்கே பயங்கரமாயிருக்கிறார்கள். ஆகையால் நீ அதிகாரத்திற்கு பயப்படாது இருக்க வேண்டுமானால் நன்மை செய். அதனாலே உனக்கு புகழ்ச்சி உண்டாகும். உனக்கு நன்மை உண்டாகும் பொருட்டு அவன் தேவ ஊழியக்காரனாயிருக்கிறான். நீ தீமை செய்தால் பயந்திரு. பட்டயத்தை அவன் விருதாவாய் பிடித்திருக்கவில்லை. தீமை செய்கிறவன் மேல் கோபாக்கினை வரப்படும்படி அவன் நீதியை செலுத்துகிற தேவ ஊழியக்காரனாய் இருக்கிறானே. ரோம் அதிகாரிகள் சர்வாதிகாரிகளாக செயல்பட்ட பொழுதும் திருச்சபையை துன்பப்படுத்திய காலங்களிலேயும் தான் இது எழுதப்பட்டது. ரோம அதிகாரத்திற்கு யாராவது எதிர்த்து நிற்க முற்படுவார்கள் என்றால் அவர்கள் உண்மையான ஒரு பிரச்சனையிலே மாட்டிக்கொள்வார்கள். ரோம அதிகாரம் அவர்களை கைது செய்ய முடியாதபடி அவர்கள் எங்கேயும் ஓட முடியாது. அப்படிப்பட்ட ஒரு அரசாங்க சூழ்நிலையிலேயும் கூட சுசேஷத்தை பிரசங்கிப்பதற்கு அன்று சுயாதீனம் இருந்திருக்கிறது. இதை ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். ஆதியாகமத்திலேயே நாம் பார்ப்பது என்ன? தேவனே எல்லா அதிகாரங்களையும் சிருஷ்டித்தவர். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். தேவன் தமது கொள்கைகளை மிக தெளிவாக கூறியிருக்கிறார். மனுக்குலத்தின் மகிமையை நிலைநிறுத்துவதற்கும் மதிப்பை நிலைநாட்டுவதற்கும் இப்படிப்பட்ட தண்டனைகள் கொடுக்கப்பட வேண்டியது. அப்படி வெளியரங்கமாக தண்டனைகள் கொடுக்கப்படும் தேசங்கள் இன்றைக்கும் இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு சமுதாயத்திலே காணப்படுகிற எல்லா விதமான சட்ட ஒழுங்கு மீறுதல்களுக்கும் காரணம் தண்டிக்கப்பட வேண்டிய அநேகர் தண்டிக்கப்படுகிறது இல்லை. திருச்சபையும் உலக அரசாங்கமும் தனித்தனியாக வைக்கப்பட்டிருக்க வேண்டும். திருச்சபையானது அரசாங்கத்தை ஆளுகை செய்யக்கூடாது. அதேபோல அரசாங்கம் திருச்சபையை கட்டுப்பாட்டிற்குள்ளே வைக்க முடியாது. அரசாங்கம் தேவனுடைய இடத்தை எடுத்துக்கொள்ள முடியாது. ஆனால் மத சார்பற்ற அரசாங்கமும் எப்பொழுதுமே தேவனுடைய இடத்தை எடுத்துக் கொள்கிறது. இதுதான் இக்காலத்து விக்கிரக ஆராதனை என்று சொல்லலாம். ஒருவர் சொல்லும்பொழுது விஞ்ஞானம் என் மெய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன் என்று கூறினாராம். சில தேசங்களிலே அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் தங்களை தேவனைப் போல எண்ணிக்கொண்டு பேசுகிறார்கள், செயல்படுகிறார்கள். இந்த எல்லா பின்னணியங்களையும் நாம் மனதிலே கொண்டவர்களாக ஒன்று கொரிந்தியர் 6 அதிகாரத்தை சிந்திக்க வேண்டும். 5 அதிகாரத்திலே கொரிந்து சபையிலே காணப்பட்ட ஒழுக்கமற்ற அசுத்தத்தை குறித்து நாம் சிந்தித்தோம். இந்த அதிகாரத்திலே விசுவாசிகளுக்குள்ளே ஒருவர் மேல் ஒருவர் வழக்கு தொடுக்கும் நிலைமையை பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 6 அதிகாரம் 1 வசனம், உங்களில் ஒருவனுக்கு வேறொருவனோட வழக்குண்டானால் வழக்காடும்படி அவன் பரிசுத்தவான்களிடத்தில் போகாமல் அநீதக்காரரிடத்தில் போக துணிகிறதென்ன? இது வினோதமான ஒரு வாக்கியமாக உங்களுக்கு தோன்றலாம். இதற்கு சில விளக்கங்கள் தேவை. இவ்வாறு கூறுவதனாலே கிறிஸ்தவர்கள் சட்ட ஒழுங்குகளை தேட வேண்டியதில்லை என்று சொல்லவில்லை. சட்டத்தின் பயனுள்ள காரியங்களை கிறிஸ்தவர்கள் பயன்படுத்தாவிட்டால் அவிசுவாசிகளுடைய கரங்களிலே அநேக இழப்புகளை அவர்கள் சந்திக்க வேண்டியதற்கும். இங்கே அவர் சொல்வது என்னவென்றால், ஒரு விசுவாசி இன்னொரு விசுவாசிக்கு எதிராக சட்டத்தினிடத்திலே செல்ல வேண்டாம் என்று கூறுகிறார். விசுவாசிகளுக்குள்ளே பிரச்சனைகள் இருக்கும் என்றால் அது விசுவாசிகளினாலேயே தீர்த்து வைக்கப்பட வேண்டும். ஆனால் திருச்சபையும் விசுவாசிகளும் இன்றைக்கு இந்த சட்டத்தை, இந்த கர்த்தருடைய வார்த்தையை உதாசீனம் செய்கிறது. திருச்சபையில் உள்ள கருத்து வேறுபாடுகள், பிரச்சனைகள் அவிசுவாசிகளுக்கு முன்னாலே கொண்டு வைக்கப்பட வேண்டியதில்லை. விசுவாசிகளுக்குள்ளே உள்ள கருத்து வேறுபாடுகள் விசுவாசிகளினாலேயே தீர்க்கப்பட வேண்டும். கிறிஸ்தவர்களாய் இருந்து விவாகரத்து செய்வது துக்கமானது. அதுமட்டுமல்ல, அவிசுவாசிகளின் முன்னாலே நின்று அந்த தீர்ப்பை பெற்றுக் கொள்வது அதைவிட வேதனையானது. இங்கே அப்போஸ்தலன் பவுல் சொல்லும் கொள்கையானது ஒரு விசுவாசிக்கும் ஒரு அவிசுவாசிக்கும் உள்ள பிரச்சனை குறித்து தீர்வு காண்பதல்ல, விசுவாசிகள் விசுவாசிகளோடு உள்ள கருத்து வேறுபாட்டிலே விசுவாசிகளைக் கொண்டே தீர்ப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிறார். விசுவாசிகள் எப்படி சரியான முறையிலே தீர்ப்பு செய்ய முடியும் என்பதை குறித்து 3 சத்தியங்களை விவரிக்கிறார். 1 கொரிந்தியர் 6 வசனத்தை பாருங்கள், பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாயம் தீர்ப்பார்கள் என்று அறியீர்களா? உலகம் உங்களால் நியாயம் தீர்க்கப்படுவதாயிருக்க அற்ப வழக்குகளை தீர்க்க நீங்கள் அபாத்திரரா? அருமையானவர்களே, நீங்கள் கிறிஸ்துவிலே ஒரு விசுவாசியாயிருப்பீர்கள் என்றால் நீங்கள் ஒரு நாள் இயேசு கிறிஸ்துவோடு கூட இந்த உலகத்தை நியாயம் தீர்க்கும் பணியிலே ஈடுபடப் போகிறீர்கள். இது வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பை குறித்து சொல்லவில்லை. இது தேவனை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அவர் முன்னாலே நிற்கும் நியாய தீர்ப்பு. எனவே முதலாவது நாம் பார்க்கிறது போல விசுவாசிகள் ஒரு காலத்திலே உலகத்தையே நியாயம் தீர்க்கிறவர்களாய் இருப்பார்கள். அப்போஸ்தலன் பவுல் இதை குறித்து தீமோத்தேயுக்கும் எழுதியிருக்கிறார். 2 தீமோத்தேயு 2:12 வசனத்தை வாசிக்கிறேன், அவரோட கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோட கூட ஆளுகையும் செய்வோம். நாம் அவரை மறுதளித்தால் அவரும் நம்மை மறுதளிப்பார். அதாவது உலகத்தின் காரியங்களை குறித்து நாம் நியாயம் தீர்க்கும் நிலையிலே வைக்கப்படுவோம் என்று விசுவாசிக்கலாம். அடுத்ததாக 1 கொரிந்தியர் 6:3 வசனம், தேவ தூதர்களையும் நியாயம் தீர்ப்போம் என்று அறியீர்களா? அப்படி இருக்க இந்த ஜீவனுக்கேற்றவைகளை நீங்கள் தீர்த்துக் கொள்ளக்கூடாதிருக்கிறது எப்படி? பரிசுத்தவான்கள் தேவதூதர்களையும் நியாயம் தீர்ப்பார்கள். இங்கே அறியீர்களா அறியீர்களா என்ற வார்த்தையை நாம் பார்க்கிறோம். ஏன் இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார் என்றால், அவர்கள் அறிந்திருக்க வேண்டிய இந்த காரியங்களை எல்லாம் அறியாமல் இருக்கிறார்களே என்பதை சொல்வதற்காக அவ்வாறு கூறுகிறார். இந்த தேவதூதர்களை நியாயம் தீர்ப்பது என்பது நம்முடைய அறிவிற்கு எட்டாத ஒரு காரியமாயிருக்கிறது. நாம் அறிந்திருப்பதெல்லாம் மனிதர்கள் தேவதூதர்களை விட சற்று சிறியவர்களாகவே படைக்கப்பட்டிருக்கிறார்கள். மீட்பின் மூலமாக மனிதன் தேவனோடு கூட உறவு கொள்ளும் ஒரு நிலைமைக்குள்ளே உயர்த்தப்படுகிறான். அதாவது தேவதூதர்களுக்கும் மேலாக அவன் உயர்த்தப்படுகிறான். மனிதன் விழுந்து போவதை தேவன் அனுமதிக்கிறார். அது நன்மைக்காக இல்லாமல் இருக்கும் என்றால் தேவன் அவ்வாறு அனுமதிக்கிறதில்லை. இதன் விளைவாக மனிதன் ஒரு உயர்வான நிலைமைக்கு உயர்த்தப்படுகிறான். சிறகொடிந்த பறவை இனி உயரை பறக்க முடியாது என்று சொல்வார்கள். ஆனால் மனிதன் உயர பறக்கிறவனாய் மாறுகிறான். பரிசுத்தவான்கள் தேவதூதர்களையும் நியாயம் தீர்க்கப் போகிறார்கள். இது நம்முடைய அறிவிற்கு எட்டாத ஒரு காரியம். ஆனால் வேதவசனம் கூறுகிறபடினாலே இதை நாம் விசுவாசிக்கலாம். மூன்றாவதாக அவர் அறியீர்களா என்று கூறுகிற காரியம் ஒன்பதாம் வசனத்திலே இருக்கிறது. பாருங்கள், 1 கொரிந்தியர் 6:9-10 அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று அறியீர்களா? வஞ்சிக்கப்படாதிருங்கள். வேசி மார்க்கத்தாரும் விக்கிரகாராதனைக்காரரும் விபச்சாரக்காரரும் சுய புணர்ச்சிக்காரரும் ஆண் புணர்ச்சிக்காரரும் திருடரும் பொருளாசைக்காரரும் வெறியரும் உதாசீனரும் கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை. கர்த்தருடைய ராஜ்யத்திலே எந்தவிதமான அநியாயமும் இல்லை. நன்றாக கவனிங்கள், இது மிக முக்கியமான ஒரு குறிப்பு. உலக பிரகாரமாக எந்த ஒரு நியாயாதிபதியும் ஆவிக்குரிய தீர்மானங்களை எடுக்க தகுதி பெற்றவர் அல்ல. ஏனென்றால் ஆவிக்குரிய கொள்கைகளை அவர்கள் அறியார்கள். ஒரு அவிசுவாசியான நியாயாதிபதிக்கு சட்ட புத்தகங்களிலே சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள் தெரியலாம். ஆனால் ஆவிக்குரிய தீர்மானங்களை அவரால் செய்ய முடியாது. ஏனென்றால் அவருக்கு ஆவிக்குரிய பகுத்தறிவு இல்லை. 1 கொரிந்தியர் 6:5-6
உங்களுக்கு வெட்கம் உண்டாகும்படி இதை சொல்லுகிறேன். சகோதரனுக்கும் சகோதரனுக்கும் உண்டான வழக்கை தீர்க்கத்தக்க விவேகி ஒருவனாயிலும் உங்களுக்குள் இல்லையா?
சகோதரனுடைய சகோதரன் வழக்காடுகிறான். அவிசுவாசிகளுக்கு முன்பாகவும் அப்படி செய்கிறான். நீங்கள் ஒருவரோடு ஒருவர் வழக்காடுகிறது எவ்விதத்திலும் குற்றமாயிருக்கிறது. அப்படி செய்கிறதை விட நீங்கள் ஏன் அநியாயத்தை சகித்துக் கொள்கிறதில்லை? ஏன் நஷ்டத்தை பொறுத்துக் கொள்கிறதில்லை? எல்லா கிறிஸ்தவனும் நியாயம் தீர்க்க தகுதி பெற்றவன் அல்ல. ஆனால் பவுல் என்ன சொல்கிறார்? உங்களுக்கு வெட்கம் உண்டாகும்படி இதை சொல்கிறேன், வழக்கை தீர்க்கத்தக்க விவேகம் ஒருவனுக்காயிலும் உங்களுக்குள்ளே இல்லையா என்று கேட்கிறார். எனவே இந்த உலகத்திலே நீதிமன்றத்திற்குள்ளே நீங்கள் செல்லும் பொழுது எங்களிலே நீதி நியாயம் செய்யக்கூடிய விவேகியான பரிசுத்தவான் ஒருவரும் இல்லை என்பதை அறிக்கையிடுகிறீர்கள். ஆனால் நீதியான தீர்ப்பு செய்யக்கூடிய பரிசுத்தவான்கள் விசுவாசிகளின் மத்தியிலேயும் உண்டு என்பதையும் நாம் மறந்து போகக்கூடாது. நியாய தீர்ப்பு செய்ய ஒரு கிறிஸ்தவனுக்கு இருக்கிற தகுதி என்ன என்பதை குறித்து பவுல் 3 காரியங்களை சொல்கிறார். பாருங்கள், 1 கொரிந்தியர் 6:11 உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள், ஆயினும் கர்த்தராய் இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். தொடர்ந்து தீத்து 3:5 வாசிக்கிறேன். நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜென்மம் முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். நாம் மறுபடியும் பிறந்திருக்கிறோம், கழுவப்பட்டு இருக்கிறோம். தேவன் தம்முடைய இரக்கத்தினாலே நம்மை தேடி வந்து நம்மை தொட்டிருக்கிறார். எனவே எப்படி இரக்கமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்பது நமக்கு தெரியும். தேவனுடைய இரக்கத்தை நம்முடைய வாழ்க்கையிலே அனுபவித்திருக்கிறபடினாலே எப்படி இறங்க வேண்டும் என்பது நமக்கு தெரியும். இன்றைக்கு அநேக அற்புதமான விசுவாசிகள் கழுவப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள். ஒரு அவிசுவாசியை நம்புவதை விட ஒரு பரிசுத்தவானை நம்பலாம். இரண்டாவதாக அந்த வசனத்திலே அவர் சொல்லும்பொழுது நீங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று சொல்கிறார். கொரிந்து நிறுவத்தின்படி பரிசுத்தமாக்கப்பட்டிருப்பது என்பது இரண்டு வகையானது. இது எப்படி பரிசுத்தமாக்கப்பட்ட ஒரு நிலைமையிலே நாம் வைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை கூறுகிறது. அதாவது கிறிஸ்துவுக்குள் இருக்கும் ஒரு அனுபவம். இதன் பொருள் என்னவென்றால் கிறிஸ்து நம் பக்கத்திலே இருக்கிறார். எல்லா விசுவாசிகளுமே கிறிஸ்துவுக்குள்ளே நமது சகோதரர்களாய் இருக்கிறார்கள். மற்றும் ஒரு கிறிஸ்தவ விசுவாசி என்னை நியாயம் தீர்க்கும் பொழுது என்னுடைய சகோதரர் ஒருவர் என்னை நியாயம் தீர்க்கிறார். என்னுடைய சகோதரன் எனக்கு நியாய தீர்ப்பு கொடுப்பதை குறித்து நான் நம்ப முடியும். ஒருமுறை ஒரு சிறுமி அவளுடைய தம்பியை சுமந்து கொண்டு தெருவழியாக வந்தாள். ஒரு மனிதன் அவளை பார்த்து, சிறுமியே, நீ தூக்கி வைத்திருக்கிற இந்த பையன் உனக்கு கனமாக இல்லையா என்று கேட்டபொழுது, இல்லை இல்லை, இவன் என்னுடைய தம்பி என்று சொன்னாளாம். உறவு உண்மையாக ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்துகிறது. தம்பி கனமானவனாயிருந்தாலும் அவனை சுமப்பது அவளுக்கு எளிதானதாயிருக்கிறது. நான் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறேன், என்னுடைய சகோதரனும் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறான், எனவே நான் என்னுடைய சகோதரனை நம்ப ஆயத்தமாயிருக்க வேண்டும். மூன்றாவதாக அந்த வசனத்திலே சொல்லும்பொழுது, நீதிமான்களாக்கப்பட்டீர்கள் என்று சொல்கிறார். ஒரு விசுவாசியான பரிசுத்தமான சகோதரன் நியாயம் தீர்க்க தகுதியுடையவனாயிருப்பதற்கு காரணம், அவன் ஒரு நீதிமானாக்கப்பட்டவன். அவனுடைய பாவமும் ஏற்கனவே மன்னிக்கப்பட்டுவிட்டது. என்னுடைய பாவமும் மன்னிக்கப்பட்டுவிட்டது. தேவனுடைய சன்னிதானத்திலே அவன் நீதிமான் என்று பெயர் பெற்றிருக்கிறான். நானும் நீதிமான் என்று பெயர் பெற்றிருக்கிறேன். ரோமர் 8:33 கவனியுங்கள். தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமான்களாக்குகிறவர். அது மட்டுமல்ல, ரோமர் 4:5, ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமானாக்குகிறவரிடத்தில் விசுவாசம் வைக்கிறவனாயிருந்தால் அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும். ஒரு சக விசுவாசி இதை அறிந்திருக்கிறான். என்னுடைய காரியத்தை மற்றும் ஒருவரை விட இந்த விசுவாசி சரியான முறையிலே தீர்ப்பு சொல்ல முடியும். இப்பொழுது 1 கொரிந்தியர் 6:12 கவனியுங்கள். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் நான் ஒன்றிற்கும் அடிமைப்பட மாட்டேன். ஒரு விசுவாசி செய்யக்கூடிய பல காரியங்கள் உண்டு, ஆனால் அது அவனுக்கு தகுதியாக இருக்காது. ஒரு குறிப்பிட்ட காரியத்தை குறித்து பவுல் இங்கே விளக்கமாக சொல்கிறார். கவனிங்கள், 13, வயிற்றுக்கு போஜனமும் போஜனத்துக்கு வயிறும் ஏற்கும், ஆனாலும் தேவன் இதையும் அதையும் அழிய பண்ணுவார். சரீரமோ வேசித்தனத்திற்கல்ல, கர்த்தருக்கே உரியது, கர்த்தரும் சரீரத்திற்கு உரியவர். மாம்சம் ஒரு குறிப்பிட்ட வேளையிலே அழியும், நம்முடைய வயிறும் அழியும். நாம் எதையும் சாப்பிடலாம், எதையும் சாப்பிடாமலும் இருக்கலாம். அதை நாமே தீர்மானிக்கலாம், அதிலே தவறில்லை. ஆனால் நம்முடைய சரீரமானது வேசித்தனத்திற்கு பயன்படுத்தப்படக்கூடாது. நம்முடைய சரீரம் கர்த்தருக்குரியது, கர்த்தரும் சரீரத்திற்குரியவர். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற என கருமையான சகோதரனை சகோதரியே, மாம்ச உணவை நாம் சாப்பிடுகிறதா இருந்தாலும் சாப்பிடலாம், மரக்கறிகளை மட்டும் சாப்பிடுகிறதா இருந்தாலும் சாப்பிடலாம். ஆனால் மாம்சைச்சை கெடுத்த பாவங்களிலே நாம் விழுவது கர்த்தருக்கு விரோதமானது. ஏனென்றால் நீங்களே தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும், தேவனுடைய ஆவி உங்களிலே வாசமாய் இருக்கிறார் என்றும் நீங்கள் அறியீர்களா என்று பவுல் கூறியிருக்கிறார். அது மட்டுமல்ல, ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார் என்றும் வாசிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய சரீரத்திலே தேவனுக்கு விரோதமான பாவம் காணப்படுகிறதா என்பதை சற்றே சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆண்டவரை துக்கப்படுத்தும் காரியங்களுக்கு நம்முடைய சரீரத்திலே இன்னமும் நாம் இடம் கொடுத்துக் கொண்டிருப்போம் என்றால், அதை குறித்து தெளிவாக ஆண்டவர் உணர்த்துவார் என்றால், அதை பூரணமாக அவருடைய பலிபீடத்திலே வைக்க ஆண்டவர் இன்று நமக்கு அழைப்பு கொடுக்கிறார். 1 கொரிந்தியர் 6:14-15 பாருங்கள். தேவன் கர்த்தரை எழுப்பினாரே, நம்மையும் தமது வல்லமையினாலே எழுப்புவார். உங்கள் சரீரங்கள் கிறிஸ்துவின் அவயவங்கள் என்று அறியீர்களா? அப்படியிருக்க நான் கிறிஸ்துவின் அவயவங்களை வேசியின் அவயவங்களாக்கலாமா? அப்படி செய்யலாகாதே. இன்றைக்கு பல இளைஞர்கள் திருமணம் செய்து கொள்ளாமலேயே சேர்ந்து வாழலாம், அதிலே தவறில்லை என்கிறார்கள். நம்முடைய சரீரம் கிறிஸ்துவின் ஆலயமாயிருக்கிறபடினாலே சரியானபடி திருமண வாழ்க்கைக்குள்ளே பிரவேசித்து வாழலாமே ஒழிய, தேவன் தெளிவாக சொல்லியிருக்கிற பாவங்களிலே வாழ முடியாது. இப்படிப்பட்ட காரியங்களிலே நீங்கள் பிரச்சனைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? கிறிஸ்துவண்டையே வாருங்கள். அவரே உங்களை மீண்டுமாக உயிர்ப்பிக்க வல்லமையுள்ளவராயிருக்கிறார். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ளும் இருந்து உங்களுடைய வாழ்க்கையை நடத்தாதவரை அப்படிப்பட்ட காரியங்களிலே உங்களுக்கு வெற்றி இருக்க முடியாது. அவரை நம்புங்கள். அவராலே திட்டவட்டமான வெற்றியை நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள். 1 கொரிந்தியர் 6:16-18 பாருங்கள். வேசியோட இசைந்திருக்கிறவன் அவளுடனே ஒரே சரீரமாயிருக்கிறான் என்று அறியீர்களா? இருவரும் ஒரே மாம்சமாயிருப்பார்கள் என்று சொல்லியிருக்கிறதே. அப்படியே கர்த்தரோடு இசைந்திருக்கிறவனும் அவருடனே ஒரே ஆவியாயிருக்கிறான். வேசித்தனத்திற்கு விலகி ஓடுங்கள். மனுஷன் செய்கிற எந்த பாவமும் சரீரத்திற்கு புறம்பாயிருக்கும். வேசித்தனம் செய்கிறவனோ தன் சுய சரீரத்திற்கு விரோதமாய் பாவம் செய்கிறான். இந்த வார்த்தைகளை கவனித்துக் கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரியே, ஒழுக்கமற்ற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு கர்த்தருடைய ஊழியத்தையும் செய்ய முடியாது. பொதுவாக சமுதாயத்திலே ஒழுக்கமற்ற வாழ்க்கை வாழ்கிறவர்களையும் பணிகளுக்கு அனுமதிக்கிறார்கள், ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் தேவன் அப்படிப்பட்டவர்களை ஏற்றுக்கொள்கிறதில்லை. 1 கொரிந்தியர் 6:19-20 பாருங்கள். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாயிருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்களே. ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். கவனித்தீர்களா? தேவனுடைய ஆவியானவர் தங்கியிருக்கும் ஆலயமாய் நீங்கள் இருக்கிறீர்கள். நீங்கள் உங்களுக்கு சொந்தமானவர்கள் அல்ல, நீங்கள் தேவனுக்கு சொந்தமானவர்கள். நீங்கள் கிரயத்திற்கு கொல்லப்பட்டவர்கள். எனவே உங்கள் சரீரத்தினாலும் தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யாருடைய வாழ்க்கையிலாவது சரீரத்திலே தேவனை துக்கப்படுத்தும் காரியங்களுக்கு நீங்கள் இடம் கொடுத்துக் கொண்டிருப்பீர்கள் என்றால் ஆண்டவர் அதை குறித்து வேதனைப்படுகிறார், துக்கப்படுகிறார் என்பதை உணர்ந்து கொள்வோமா? உண்மையாகவே இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையிலே இருந்து நீங்கள் விடுதலை பெறுவதை குறித்த வாஞ்சியோடு இருப்பீர்கள் என்றால் கர்த்தர் நிச்சயம் உங்களுக்கும் ஒரு விடுதலையை தந்தருள்வார். குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள் என்று வேதவசனம் சொல்கிறது. அவர் நமக்குரியவர், நாம் அவருக்குரியவர்கள். நம்முடைய வாழ்க்கையிலே பாவம் காணப்படும் என்றால், அப்படிப்பட்ட காரியங்களிலே நாம் விழுந்து போயிருப்போம் என்றால், குறைபட்டோர்களாய் காணப்படுவோம் என்றால், கர்த்தரே நம்மை பலப்படுத்தும்படியாக மீண்டும் அவரண்டையே கெட்டி சேர்வோமா? ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிறீர்கள் நல்ல ஆண்டவரே, கொரிந்து சபையில் உள்ள பாவங்களை குறித்து நீர் சுட்டிக்காட்டி பவுல் அப்போஸ்தலன் மூலமாக உம்முடைய சத்தியங்களை சொன்னது போல இன்றைக்கும் இதை கேட்டுக் கொண்டிருக்கிற எங்களோடும் எங்கள் திருச்சபையோடும் நீர் பேசிக் கொண்டிருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். யார் யார் எந்தெந்த சத்தியத்தை உணர்ந்து கொண்டார்களோ, புரிந்து கொண்டார்களோ, அவர்கள் ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் விரும்புகிற பரிசுத்தத்தையும், நீர் விரும்புகிற உண்மையையும், நீர் விரும்புகிற நீதியையும் எப்பொழுதும் எங்கள் வாழ்க்கையிலே தந்தரல கேட்கிறோம். திருச்சபையாக இதை குறித்து நாங்கள் சிந்திக்கவும் நாங்கள் செயல்படவும் நீர் விரும்புகிற ஒரு திருச்சபையாக இந்த உலகத்திலே காணப்படவும் கர்த்தர் தாமே எங்களை வழிநடத்த ஒப்புக் கொடுக்கிறோம். பொறுப்பில் இருக்கிறவர்களுக்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். அவர்கள் இந்த வசனங்களையும் படித்து ஆழமாக சிந்தித்து செயல்படுகிறவர்களாய் மாற தூயாவியானவரை வழிநடத்த ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு இரட்சகரின் நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன்.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, TWR, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94-42-25-26-27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585-460-460. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. ஒவ்வொரு கிரியையையும் அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும் நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார். பிரசங்கி 12:14. பிரசங்கி 12:14. Oh, oh, oh.